புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசு போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் உன்னால் முடியும் பகுதி 14 குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் பகுதி 2 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் அமிர்தவர்ஷினி. இன்னைக்கு நம்ம TNPSC குரூப் 4 பாடத்திட்டத்தில் உள்ள யூனிட் 1 பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸின் கீழ் உள்ள உயிரியல்ல விலங்கியல் பகுதியான உடல் இயல்ல மனித உறுப்பு மண்டலத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நம்ம சுரபிகளை பற்றி தெரிஞ்சுப்போம். சுரபிகள் 2 வகை, நாளமுள்ள சுரபி, நாளமில்லா சுரபி. நாளமுள்ள சுரபி அப்படின்னா சுரபிகள் சுரக்கிற விஷயத்த இரத்த நாளங்கள் மூலமாக கடத்தினா அதுதான் நாளமுள்ள சுரபி. அதே எதுவும் இல்லாமல், நாளங்கள் எதுவும் இல்லாமல் கடத்தினா அதுதான் நாளமில்லா சுரபி. இந்த நாளமில்லா சுரபிகள் சுரக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் ஹார்மோன்ஸ். இதை தமிழில் வேதி தூதுவர்கள்னு சொல்கிறாங்க. நாளமில்லா சுரபிகள் 8 வகைப்படும். அவை என்னென்னா பிட்யூட்டரி சுரபி, தைராய்டு சுரபி, அட்ரினல் சுரபி, கணையச் சுரபி, இனப்பெருக்க சுரபி, தைமஸ் சுரபி, அப்புறம் பாரா தைராய்டு சுரபி, அப்புறம் கடைசியாக பினியல் சுரபி. முதல்ல பிட்யூட்டரி சுரபி பற்றி பார்ப்போம். பிட்யூட்டரி சுரபியை 2 வகையாக பிரிக்கிறாங்க, முன்கதுப்பு மற்றும் பின்கதுப்பு. முன்கதுப்பு அப்படின்னா அடினோ ஹைபோசிஸ்னு சொல்வாங்க, அதுவே பின்கதுப்பு அப்படின்னா நியூரோ ஹைபோசிஸ்னு சொல்கிறாங்க. பிட்யூட்டரி சுரப்பி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்குது. நம்ம தலையில் இருக்கிற மூளையில் ஹைப்போ தலாமஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் தலைமை சுரபி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தலையில், நம்ம மூளை சொல்கிறத தானே நம்ம உடம்பு கேட்கும், அதுதான் தலைமை சுரபி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாளமில்லா சுரபிகளின் நடத்துனர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிட்யூட்டரி சுரப்பிக்கு 2 பேர் இருக்குது, தலைமை சுரபி மற்றும் நாளமில்லா சுரபிகளின் நடத்துனர். பிட்யூட்டரி சுரபி சொல்கிறத கேட்டு தான் மற்ற சுரபிகள் செயல்படும். பிட்யூட்டரி சுரப்பியில் 2 கதுப்புகள் இருக்குது, முன்கதுப்பு மற்றும் பின்கதுப்பு, அடினோ ஹைபோசிஸ் மற்றும் நியூரோ ஹைபோசிஸ். இப்போது முன்கதுப்பில் என்னென்ன ஹார்மோன் சுரக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல GH சுரபி அப்படின்னா குரோத் ஹார்மோன்ஸ், நம்மளுடைய உடல் வளர்கிறதுக்கான ஹார்மோன்ஸ் முன்கதுப்பில் சுரக்குது. இந்த ஹார்மோன்ஸ் நிறையா சுரந்தால் சின்ன வயசுலேயே மெச்சூரிட்டி வந்த மாதிரி தெரியும்ல. சில பேர் வந்துட்டு சின்ன வயசுலேயே மெச்சூரிட்டி வந்த மாதிரி தெரிவாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா இந்த குரோத் ஹார்மோன்ஸ் நிறையா சுரக்கிறது தான் காரணம். இதுவே இந்த குரோத் ஹார்மோன்ஸ் கம்மியாக சுரந்தால் இந்த குள்ள மனிதர்கள் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இதுதான் அதுக்கான காரணம். அடுத்தது ACTH அட்டினோ க்ரோஃபிகோ ட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ். அடுத்தது GTH கொனட்டோ ட்ரோஃபிக் ஹார்மோன்ஸ். அடுத்தது ப்ரொலாக்டின். ப்ரொலாக்டின் அப்படின்னா பால் சுரக்கிறதுக்கான ஹார்மோன்ஸ். குழந்தை பிறந்தோன்னா நம்மளுக்கு பெண்களுக்கு பால் சுரக்குது இல்லையா, அந்த ஹார்மோன்ஸ் தான் ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாளும் தான் முன்கதுப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அடுத்தது பின்கதுப்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை பற்றி பார்ப்போம். முதல்ல வாசோப்ரெசின் ஹார்மோன், அதாவது ஆன்டி டைல்யூட்டிக் ஹார்மோன், ADH அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ADH ஹார்மோனுடைய குறை சுரப்பின்னா என்ன சொல்கிறாங்கன்னா டயபெட்டிக் இன்சிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை சரியான அளவில் வெளியிடாமல் ரீஅப்சார்ப்ஷன் நிகழ்வு, அதாவது நீர் மறு உரிதல் நிகழ்வை ஏற்படுத்தும். இந்த ப்ராசஸ் எங்கே நடக்கும்னா நம்ம சிறுநீரகத்தில் நடக்கும். இந்த மாதிரி ரீஅப்சார்ப்ஷன் நிகழ்ச்சியை தூண்டக்கூடியது தான் ADH ஹார்மோனுடைய வேலை. இந்த ADH ஹார்மோன் கம்மியாக சுரந்தாதான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்ங்கிற நோய் நம்ம உடம்பில் உருவாகும். இந்த கேள்வி பரீட்சையில் கேட்டிருக்காங்க, அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ADH ஹார்மோனுடைய குறைவாக சுரக்கிறனால தான் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் அப்படிங்கிற நோய் உருவாகுது. அடுத்தது ஆக்சிடோசின் ஹார்மோன். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன். இது என்னென்னா இந்த பேறு காலத்தில் இந்த குழந்தை வெளியே வர்றதுக்கு, அந்த கருப்பை சுருங்கி விரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோன். இது பெண்களுக்கு சுரக்கக்கூடியது, கர்ப்ப காலத்தில் மட்டும்தான் சுரக்கும். அதாவது பேறு காலத்தில் கருப்பைய சுருக்கி விரியறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது மூன்றாவதாக பார்க்க போகிறது தைராய்டு ஹார்மோன். இந்த தைராய்டு சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தைராக்சின். இதுக்கு ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த ஹார்மோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய தொண்டை பகுதியில் தான் இருக்குது. இந்த தைராக்சின் ஹார்மோன் வந்துட்டு ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது. அதாவது இந்த தைராக்சின் ஹார்மோன் அதிகமாக சுரந்தால் அதுக்கு ஒரு பேரை சொல்கிறாங்க, கம்மியாக சுரந்தால் அதுக்கும் ஒரு பேரை சொல்கிறாங்க. இந்த தைராக்சின் ஹார்மோன் கம்மியாக சுரந்தால் அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே நிறையா சுரந்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா சுரந்தால் ஹைப்பர் தைராய்டிசம், கம்மியாக சுரந்தால் ஹைப்போ தைராய்டிசம். அடுத்தது பாராதைராய்டு ஹார்மோன். இது தைராய்டு ஹார்மோனுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த பாராதைராய்டு ஹார்மோன் என்ன சுரப்பி சுரக்குது அப்படின்னா பாராத் ஹார்மோன். இது குறைவாக சுரக்கிறதுனால டெட்டானின் நோய் ஏற்படும். இதை தவிர இதில் வேறு கேள்விகள் கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அடுத்தது கணைய சுரப்பி பற்றி பார்ப்போம். இந்த கணைய சுரப்பி ஒரு ஸ்பெஷலான சுரப்பி. ஏன்னா இது நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படும். இந்த சுரப்பி ஒரு இலை போன்று ஒளி ஊடுருவக்கூடிய சுரப்பி. நாளமுள்ள சுரப்பி வந்துட்டு கணைய சுரப்பியை சுரக்கும், நாளமில்லா சுரப்பி வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ரெண்டு வகையாக பிரியப்படுது. இந்த ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகானை உற்பத்தி செய்யும், பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்யும். நாளமுள்ள சுரப்பியை கணைய சுரப்பின்னு சொல்கிறாங்க. நாளமில்லா சுரப்பியை என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கணைய சுரப்பி வந்துட்டு நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் போது என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா லாங்கர்கான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாங்கர்கான் திட்டுக்கள் வந்துட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுது, ஆல்ஃபா செல்கள் பீட்டா செல்கள். ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகானை உற்பத்தி செய்யும், பீட்டா செல்கள் இன்சுலினை உற்பத்தி செய்யும். இந்த குளுக்கோகானோட வேலை என்ன அப்படின்னா கிளைகோஜினை குளுக்கோஸாக மாற்றும். இந்த இன்சுலினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸை கிளைகோஜினாக மாற்றும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ஃபா செல்லுகள் எதை உற்பத்தி செய்யும்னா குளுக்கோகான், பீட்டா செல்கள் எதை உற்பத்தி செய்யும்னா இன்சுலின். இந்த குளுக்கோகானோடைய வேலை கிளைகோஜினை குளுக்கோஸாக மாற்றுறது, இன்சுலினோட வேலை குளுக்கோஸை கிளைகோஜினாக மாற்றுறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடம்பில் இன்சுலின் அளவு கம்மியானால் வர நோய்க்கு பேர் தான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் சுகர் வந்தவங்க எல்லாரும் இன்சுலின் ஊசி போட்டுக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த அட்ரினல் சுரப்பி எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கும். இது இரண்டு வகையாக பிரிக்கப்படுது, அட்ரினல் கார்டெக்ஸ் அப்புறம் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கார்டெக்ஸுங்கிறது வெளிப்பகுதி, அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது உள்பகுதி. இதில் அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இரண்டு இருக்குது. அவை குளுக்கோ கார்டிகாய்டு அப்புறம் மினரலோ கார்டிகாய்டு. இந்த மினரலோ கார்டிகாய்டு சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல். இதை உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியம், கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னா எதுனா கார்டிசோல். அது எது அதை சுரக்குது அப்படின்னா மினரலோ கார்டிகாய்டு. மினரலோ கார்டிகாய்டுடைய இன்னொரு பெயர் என்னன்னா தாது கலர்ந்த கார்டிகாய்டு, தாது கலந்த கார்டிகாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அட்ரினல் மெடுலா. இது இரண்டு ஹார்மோன்களை சுரக்குது, முதல்ல எபினெஃப்ரின் அப்புறம் நான் எபினெஃப்ரின். இந்த எபினெஃப்ரின் ஹார்மோனுக்கு மூணு பேர் இருக்குது, சண்டை ஹார்மோன், அவசர கால ஹார்மோன் அப்புறம் பறக்கும் ஹார்மோன். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. எபினெஃப்ரின் ஹார்மோனுக்கு மூன்று பெயர்கள் இருக்குது, சண்டை ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன் அப்புறம் அவசர கால ஹார்மோன். அதாவது என்னென்னா நம்ம அவசர அவசரமாக ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது இந்த ஹார்மோன் சுரக்கும். இந்த எபினெஃப்ரின் அப்புறம் நான் எபினெஃப்ரின் ஹார்மோனுகளுக்கு சண்டை ஹார்மோன், பறக்கும் ஹார்மோன், அவசர கால ஹார்மோன் அப்படின்னு மூன்று பெயர்கள் இருக்குது. அடுத்தது தைமஸ் சுரப்பி. இந்த தைமஸ் சுரபி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தில் இருக்குது. நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற ஹார்மோனுக்கு பேர் என்னது? தைமஸ் சுரபி. இந்த தைமஸ் சுரபி சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னா தைமோசின். இந்த தைமஸ் சுரபி எங்கே இருக்குது? நம்மளுடைய இதயத்தில் இருக்குது. இது என்ன சுரபி சுரக்குது அப்படின்னா தைமோசின். அடுத்தது பினியல் சுரபி பற்றி பார்ப்போம். இந்த பினியல் சுரப்பி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பிக்குள்ளே தான் இருக்கும். பிட்யூட்டரி சுரப்பிக்குள்ளே இருக்கிற சுரப்பிக்கு பேர் பினியல் சுரப்பி. இந்த பினியல் சுரப்பி மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன்களுக்கு பேர் என்ன அப்படின்னா கால தூதுவர்கள். பினியல் சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் மெலட்டோனின். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா கால தூதுவர்கள். அடுத்தது இனப்பெருக்க மண்டலம் பற்றி பார்ப்போம். இதை இரண்டாக பிரிக்கிறாங்க, ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா விந்தகம். பெண் இனப்பெருக்க மண்டலத்தை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அண்டம். நம்மளுடைய உடம்பில் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. அதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் உடல குரோமோசோம்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு ஜோடி குரோமோசோம் தான் ஆல் குரோமோசோம்னு சொல்கிறாங்க. அதோட எஃபெக்ட் தான் இந்த இனப்பெருக்க மண்டலம், ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம். இந்த ஆண் இனப்பெருக்கத்துடைய மாற்றங்கள் அப்படின்னு என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த பசங்களுக்கு தாடி மீசை வளர்றது, குரல் மாற்றம் அடைகிறது, விந்தணு உருவாகிறது, இதெல்லாம் தான் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துடைய மாற்றம். பெண்களுக்கு வந்துட்டு வயசுக்கு வர்றது, இந்த மாதவிடாய் வர்றது, இதெல்லாம் தான் உடல் வந்துட்டு மாற்றம் அடைகிறது, இதெல்லாம் தான் பெண் இனப்பெருக்கத்துடைய மாற்றங்கள். இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலமான விந்தகம் உருவாக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் டெஸ்டோஸ்டிரான் அல்லது ஆந்த்ரோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்து உற்பத்தி செய்ய உதவியாக இருக்கிற செல்களுக்கு பேர் என்ன அப்படின்னா தாதி செல்கள். இது கொஞ்சம் முக்கியமானது, தாதி செல்கள் தான் விந்து உற்பத்தி செய்ய உதவியாக இருக்கிற செல்கள். இதனுடைய ஸ்ட்ரக்சரை மூன்றாக பிரிக்கிறாங்க, தலைப்பகுதி, நடுப்பகுதி மற்றும் வால் பகுதி. தலைப்பகுதியில் உட்கரு மற்றும் அக்ரோசோம், நடுப்பகுதியில் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அப்புறம் வால் பகுதியில் சைட்டோபிளாசம் இருக்கும். இதில் தலைப்பகுதியில் இருக்கிற அக்ரோசோமோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டத்து மேலே மோதி உள்ளே போகிறதுக்கு உதவியாக இருக்குது. அண்டத்து மேலே மோதுகிற வேலையை தான் அக்ரோசோம் செய்யுது. விந்தணும் அசைவதற்கு உதவியாக இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா, நீந்துறதுக்கு உதவியாக இருக்கிறது சைட்டோபிளாசம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை விந்தணுக்களை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 பில்லியன். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எத்தனை விந்தணுக்களை வெளியிடுறான்னு பார்த்தீங்கன்னா 500 பில்லியன். அடுத்தது பெண் இனப்பெருக்க உறுப்பு பற்றி பார்ப்போம். இதில் முதன்மை உறுப்பு வந்துட்டு அண்டம் தான். அண்டம் கோள வடிவத்தில் இருக்கும், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த அண்டம் தான் கருமுட்டைன்னு சொல்கிறாங்க. இந்த கருமுட்டை இனப்பெருக்கத்துக்காக காத்திருக்கும். அந்த ஸ்பேர்ம்ஸ் வராத பட்சத்தில் தான் மாதவிடாயாக மாறுது. இந்த மாதவிடாய் சுழற்சி 28 நாட்கள் நடைபெறும். இது மொத்தம் 4 ஸ்டேஜில் நடைபெறும். அது என்னென்னு பார்ப்போம். இதனுடைய ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னா முதல்ல 3-5 நாட்கள் மாதவிடாய் நாட்கள்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு 3 நாட்கள் இந்த மாதவிடாய் நடைபெறும், ஒரு சிலருக்கு 5 நாட்கள் நடைபெறும். முதல் 3-5 நாட்கள் மாதவிடாய் நாட்கள்னு சொல்கிறாங்க. அடுத்த 6-13 நாட்களில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாலிகுலார் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல 3-5 நாட்களை மாதவிடாய் நாட்கள்னு சொல்கிறாங்க, அடுத்த 6-13 நாட்களை ஃபாலிகுலர் நிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து 3வது ஸ்டேஜ் 14வது நாள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அண்டம் விடுபடும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 14வது நாள், ஒரு நாளை மட்டும் அண்டம் விடுபடும் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது ஸ்டேஜ் 15-28 நாட்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா லூட்டியல் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3வது நிலை, அதாவது 14வது நாள் அண்டம் விடுபடும் நிலை தான் ரொம்ப முக்கியமான நிலை. அந்த 24 மணி நேரம் தான் கரு உறுதல் உருவாகும். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தான் ஒரு ஸ்பெர்ம் கருவை அடைஞ்சால் மட்டுமே தான் கரு உறுதல் நடைபெறும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒரு கரு உருவாகிடுச்சு, அப்படின்னா அதை கர்ப்பகாலம்னு சொல்கிறாங்க. ஒரு பெண்ணினுடைய கர்ப்பகாலம் எத்தனை நாட்கள் அப்படின்னா 280 நாட்கள். இந்த கேள்வியை ஒரு முறை கேட்டிருக்காங்க, 280 நாட்கள் தான் ஒரு பெண்ணினுடைய கர்ப்பகாலத்தின் நாட்கள். இந்த மாதவிடாய் சுழற்சியோட இறுதி நிலை தான் மாத விடைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கர்ப்பகாலத்தில் அந்த கருப்பை வந்துட்டு இயல்பு நிலையை விட எத்தனை மடங்கு விரிவடையும் அப்படின்னா 500 மடங்கு விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ப்பகாலத்தில் ஒரு பெண்ணினுடைய கருப்பை 500 மடங்கு விரிவடையும், அதோட இயல்பு நிலையிலிருந்து 500 மடங்கு விரிவடையும். குழந்தை பிறக்கும்போது பெண்ணினுடைய இடுப்பு எலும்பு சற்று கீழே இறங்கி குழந்தை பிறக்கிறதுக்கு உதவக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிலாக்ஸின். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய முதல் பாலுக்கு பேர் என்ன அப்படின்னா சீம்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலில் தான் குழந்தையினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த பால் சுரக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் தான் லாக்டோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொலாக்டின் ஹார்மோன். அடுத்தது கருத்தடையை பற்றி பார்ப்போம். கருத்தடைக்கு 3 முறைகள் இருக்குது. ஒன்று என்னென்னா ஹார்மோன் முறை, அடுத்தது கருப்பையில் பொருத்தக்கூடிய கருத்தடை சாதன முறை, அடுத்தது சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை முறை. லிப்பிஸ் லூப் அப்புறம் காப்பர் டி இது இரண்டும் தான் கருத்தடை செய்யக்கூடிய தற்காலிக சாதனங்கள். இது தாமிரம் மற்றும் பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட உபகரணங்கள். இது தற்காலிகமாக தான் உதவும். எத்தனை ஆண்டுகள் உதவும் அப்படின்னா 3 வருடம் வரைக்கும் உதவும். ஆண்களுக்கான நிரந்தரமான கருத்தடை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாசெப்டமி. இந்த கேள்வி கொஞ்சம் முக்கியமான கேள்வி, நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கான நிரந்தரமான கருத்தடை முறை என்ன அப்படின்னா வாசெப்டமி. அதே பெண்களுக்கான நிரந்தரமான கருத்தடை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூபெக்டமி. ஆண்களுக்கு என்ன சொல்கிறாங்க வாசெக்டமி, பெண்களுக்கு டியூபெக்டமி. இது இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நிறைய முறை TNPSC-ல இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கு வாசெக்டமி, பெண்களுக்கு டியூபெக்டமி. அடுத்தது மனித நோய்கள் மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் நோய். நோய்கள் வெளியிருந்தும் நம்மளை தாக்கும், நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்தும் நம்மளை தாக்கும். இந்த நோய்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. பரவும் தன்மை இருக்கிற நோய், மற்றொன்று பரவும் தன்மை இல்லாத நோய். ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா கொரோனா. கொரோனா வந்துட்டு பரவக்கூடிய நோய். இப்போ நமக்கு கொரோனா இருந்தது அப்படின்னா நம்மக்கிட்ட பேசுகிறவங்க, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவும், ஈஸியாக பரவும். அதுக்கு பேர் தான் பரவக்கூடிய நோய். பரவும் தன்மை இல்லாத நோய் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா சர்க்கரை நோயை சொல்லலாம். சர்க்கரை நோய் இப்போ எனக்கு இருந்தது அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இருக்கும், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ என் கூட காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் அந்த நோய் பரவாது. பரவக்கூடிய நோய், பரவக்கூடிய தன்மை இல்லாத நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவக்கூடிய நோய் வந்துட்டு 4 வகையாக பிரிக்குது. வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் புரோட்டோசோவா. இப்போது கொரோனா கூட வைரஸ் கிருமிகளால் தானே பரவச்சு, அதனால் கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை மற்றும் புரோட்டோசோவா. முதல்ல வைரஸ் நோய்கள் என்னென்னு பார்ப்போம். சளி, போலியோ, மஞ்சள் காமாலை, எய்ட்ஸ், மூளை காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா, இதெல்லாம் வைரஸ் நோய்கள். இது இல்லாமல் இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது. இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்ப்போம். வைரஸ்னால் பரவக்கூடிய நோய்கள் சளி, போலியோ, மஞ்சள் காமாலை, எய்ட்ஸ், மூளை காய்ச்சல், இன்ஃப்ளூயன்ஸா. முதல்ல தடுப்பூசி எந்த நோய்க்கு எதிராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா மஞ்சள் காமாலை நோய்க்கு எதிராக தான் முதல்ல தடுப்பூசி பயன்படுத்தினாங்க. அடுத்தது எய்ட்ஸ் நோய் உருவாக்கக்கூடிய வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HIV வைரஸ். இந்த எய்ட்ஸ் நோய் கொஞ்சம் முக்கியமானது. எய்ட்ஸ் நோய் உருவாக்கக்கூடிய வைரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா HIV வைரஸ். இந்த எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிக்க இரண்டு சோதனை முறைகள் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிசா, மற்றொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளட். முதல்ல எய்ட்ஸை கண்டறியும் சோதனையை வந்துட்டு எலிசா சொல்லுவாங்க. அப்புறம் எய்ட்ஸை உறுதிப்படுத்தும் சோதனை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் பிளட். அடுத்தது பாக்டீரியா மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலரா, டெட்டனஸ், பிளேக் நோய், அப்புறம் காச நோய் அதாவது எலிக்காய்ச்சல். இதெல்லாம் தான் பாக்டீரியா மூலியமாக பரவக்கூடிய நோய்கள்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ நிறைய நோய்கள் வந்துவிட்டது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்ப்போம். காலரா, டெட்டனஸ், பிளேக் நோய், எலிக்காய்ச்சல் அதாவது காச நோய். அடுத்தது பூஞ்சை நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேமல், படை, சேத்துப்புண், பொடுகு, இதெல்லாம் பூஞ்சை மூலியமாக பரவக்கூடிய நோய்கள்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் நிறையா இருக்குது, நான் இப்போ கொஞ்சம் தான் சொல்கிறேன், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது, நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. பூஞ்சை மூலியமாக பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேமல், படை, சேற்றுப்புண், அப்புறம் பொடுகு. அடுத்தது புரோக்டோசோவாவால் பரவக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்ப்போம். மூன்று முக்கிய நோய்கள் இருக்குது. முதல்ல மலேரியா, இரண்டாவது அமீபிக் சீதபேதி, மூன்றாவது ஆப்பிரிக்காவின் தூக்க வியாதி. அடுத்தது நோய் தடை காப்பு மண்டலங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பில் விட்டமின்கள் குறைபாடுனால ஒரு சில நோய்கள் ஏற்படும், அவை என்னென்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் முக்கியமானது, நிறையா முறை கேட்டிருக்காங்க. நம்ம உடம்பில் இருக்கிற விட்டமின்கள் குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல நம்ம உடம்பில் எத்தனை வகையான விட்டமின்கள் இருக்குன்னு பார்ப்போம். விட்டமின் ஏ, பி, சி, டி, கே, இ. முதல்ல விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்ப்போம். விட்டமின் ஏ நம்மளுடைய கண்ணுக்கு ரொம்ப முக்கியம். விட்டமின் ஏ குறைபாடுனால மாலைக்கண் நோய் வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது விட்டமின் பி. விட்டமின் பி வந்துட்டு நிறையா வகை இருக்குது, அதை கொஞ்சம் நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கு அடுத்தது விட்டமின் சி. விட்டமின் சி குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் வந்துட்டு ஸ்கர்வி. அடுத்தது விட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய் வந்துட்டு ரிக்கெட்ஸ். இந்த விட்டமின் நோய்களை வந்துட்டு பொருத்துகளில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் கொஞ்சம் மனப்படமாக தெரிஞ்சுக்கோங்க. விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய் மாலைக்கண் நோய், விட்டமின் சி குறைபாடுனால வரக்கூடிய நோய் ஸ்கர்வி, அப்புறம் விட்டமின் டி குறைபாடுனால வரக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். விட்டமின் டி என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சூரிய ஒளியிலிருந்து ஈஸியாக விட்டமின் டி நம்ம உடம்பில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது விட்டமின் கே குறைபாடுனால வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் உறையாமை. ரத்தம் உறையாமை நோய் வந்துட்டு விட்டமின் கே குறைபாடுனால வரக்கூடும். அடுத்தது விட்டமின் இ குறைபாடுனால வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. அடுத்தது விட்டமின் பி குறைபாடுனால வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி. விட்டமின் ஏ குறைபாடுனால வரக்கூடிய நோய் மாலைக்கண் நோய், விட்டமின் பினால பெரிபெரி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கெட்ஸ், விட்டமின் கே ரத்தம் உறையாமை, விட்டமின் இ மலட்டுத்தன்மை. இந்த கேள்வியை பொருத்துகளில் கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. விட்டமின் ஏ மாலைக்கண் நோய், விட்டமின் பி பெரிபெரி, விட்டமின் சி ஸ்கர்வி, விட்டமின் டி ரிக்கெட்ஸ், விட்டமின் கே இரத்த உறையாமை, விட்டமின் இ மலட்டுத்தன்மை. அடுத்தது நம்ம உடம்பில் கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய நோய்கள் வந்துட்டு எலும்புகள் தேய்மானம், பல் சிதைவு, இந்த மாதிரி நோய்கள்லாம் கால்சியம் குறைபாட்டினால வரும். அதே மாதிரி இரும்புச்சத்து குறைபாடுனால வரக்கூடியது நோய் இரத்த சோகை. அடுத்தது புரதச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய நோய் மராஸ்மஸ் குவாஷியாக்கர். இந்த நோய் வந்துட்டு 1 முதல் 5 வயது உள்ள குழந்தைகளுக்கு தான் வரும். இந்த நோய் வந்தால் குழந்தைகளின் வயிறு கொஞ்சம் உப்பலாக தெரியும். மராஸ்மஸ் நோய் வந்தால் குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலும்பில் தோல் போத்தி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒல்லியாக காணப்படுவாங்க. இந்த நோய் 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும். இதெல்லாம் தான் நோய் தடை காப்பு மண்டலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விட்டமின்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, பொறுத்துகல்ல கேட்குற மாதிரி தெரியுது, அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதோட இந்த தொகுதியை முடிச்சுப்போம். நம்ம இதுவரைக்கும் நிறையா பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்ததெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. அடுத்தது நம்ம மரபியலை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்து வரும் தொகுதியில் மரபியலை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி பார்த்ததை நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விகள் தொடர்ந்து கேட்கப்பட்டு வராங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரும் தொகுதிகளில் மரபியல்லிருந்து ஆரம்பித்து ஒன்றொன்னா பார்ப்போம். நன்றி. நான் அமிர்தவர்ஷினி, போட்டித் தேர்வு பயிற்றுனர்.
நேர்களே, இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் பழனி போட்டித் தேர்வு பயிற்றுனர் திருமதி பி அமிர்தவர்ஷினி அவர்கள் வழங்கிய உன்னால் முடியும் பகுதி 14 குரூப் 4 யூனிட் 1 பொது அறிவியல் பகுதி 2 தற்பொழுது நமது பண்பலையில் கேட்டீர்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.